அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து வழங்கும் தமிழ் ஓசை. மே மாதம் 12 செவ்வாய்க்கிழமை இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவோர் சுவாமிநாதன். இன்றைய தமிழோசியில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தி அரங்கில் நேபாளத்தில் மீண்டும் ஒரு சக்தி வாய்ந்த நில நடுக்கம் ஏற்பட்டுள்ளது குறித்த செய்திகள், அங்கிருக்கும் தமிழக மீட்பு பணியாளர் அளித்த தகவல்கள்.
திடீர் இன்னைக்கு ஒரு 7.4 லெவல்ல ஒரு ட்ரிகர் வந்தது பாக்குறப்ப இன்னும் கூட பீதி அதிகமா கிளப்பி இருக்கு. காட்மண்ட்லயே வந்து நிறைய மக்களுடைய நடமாட்டங்கள் கம்மியானது.
இலங்கை சிறையில் இருக்கும் அனைத்து தமிழக மீனவர்களும் விடுவிக்கப்பட உள்ளது குறித்த தகவல்கள். பிறகு தமிழக அகதி முகாம்களில் பல ஆண்டுகள் கழித்த இலங்கை தமிழ் அகதிகள் 65 பேர் நாளை தம்முடைய சொந்த நாடு திரும்ப உள்ளது குறித்த பெட்டகம்.
எங்க நாடு, அதனால அங்க போயிட்டு படிச்சதை வச்சு அங்கேயே சம்பாதிச்சுட்டு அங்கேயே கொஞ்சம் இருக்கலாம் அப்படின்ட்டு போயிட்டு இருக்கோம்.
இல்லங்க போனா ஏர்லைன்ஸ் சம்பந்தமா ஏதாவது படிக்கலாம்னு ஏர்லைன்ஸ் டிக்கெட்டிங்ல அந்த டிபார்ட்மெண்ட்ல எங்க வேலை வச்சு செய்வாங்க.
இலங்கை நீதிக்கட்ட போரில் இறந்தோருக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்வுகள் முள்ளி வாய்க்காலிலும் யாழ்ப்பாணத்திலும் இடம்பெற்றுள்ளது குறித்த தகவல்களும் நிகழ்ச்சியின் இறுதியாக அனைவருக்கும் அறிவியலும் இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெறும். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
செய்தி அறிக்கை வாசிப்பது சார்ல்ஸ் பீட்டர், எல்ஆர் ஜெகதீசன்.
நேபாளத்தில் இன்று ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தில் சுமார் 40 பேர் உயிரிழந்துள்ளனர் என்பதை உறுதி செய்ய முடிவதாக அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தலைநகர் காத்மண்டுவில் சில கட்டிடங்கள் சரிந்தமையினால் பீதியின் காரணமாக ஆயிரக்கணக்கானோர் வீதிகளுக்கு ஓடினார்கள். இன்றைய நிலநடுக்கத்தின் மையப்புள்ளியானது தலைநகர் காத்மண்டுவுக்கு கிழக்கே சுமார் 75 கிலோமீட்டர் தூரத்தில் மலைப்பகுதியில் அமைந்திருந்தது. தொலைவில் உள்ள கிராமப் பகுதிகளில் மண் சரிவு மற்றும் கட்பாறை விழுந்திருக்கலாம் என்ற அச்சம் இருப்பதனால் அங்கு அதிகமாக உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கலாம் எனவும் அஞ்சப்படுகிறது. இதேவேளை இந்த நில அதிர்வினால் வட இந்தியாவில் குறைந்தது 3 பேர் உயிரிழந்துள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. நேபாளத்தில் கடந்த 2 வாரங்களுக்கு முன்னர் நில அதிர்வு ஏற்பட்டு ஆயிரக்கணக்கானோர் உயிரிழந்த 2 வாரங்களுக்கு பின்னர் இன்றைய இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது.
அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலர் ஜான் கெரி ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினிடம் கருங்கடலின் உல்லாச கடற்கரையான சோச்சியில் பேச்சுவார்த்தைகள் நடத்தி வருகிறார். சென்ற ஆண்டு யுக்ரைனில் பிரச்சினை வெடித்த பிறகு கெரி ரஷ்யா செல்வது இதுவே முதல் முறை. முன்னதாக கோசியில் இருக்கும் 2 உலகப் போரின் நினைவிடத்தில் கெரியும் ரஷ்யாவின் வெளியுறவு அமைச்சர் செர்ஜே லவ்ரவும் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தியிருந்தார்கள். உக்ரைன் மற்றும் சிரியாவை மறைமுகமாக குறிப்பிடும் வகையில் மோதல் பிரதேசங்கள் குறித்து பேசுவதற்கு ரஷ்யா தயாராக இருப்பதாக ரஷ்ய அரசின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்திருந்தார்.
வங்கதேசத்திலிருந்தும் மியான்மாரிலிருந்தும் தென்கிழக்கு ஆசிய நாடுகளுக்கு குடியேறிகள் வருகை அதிகரிப்பதை சமாளிக்க தாய்லாந்து பிராந்திய நாடுகளின் கூட்டம் ஒன்றை நடத்தவிருக்கிறது. இந்த கூட்டம் மே 29 தேதி நடைபெறும். கடந்த சில தினங்களாகவே சுமார் 1600 குடியேறிகள் மலேசியா மற்றும் இந்தோனேஷியா வந்தடைந்துள்ளனர். இந்தோனேஷிய இராணுவ பேச்சாளர் ஒருவர் தாங்கள் சுமார் 400 மேற்பட்ட குடியேறிகள் கொண்ட படகு ஒன்றை திருப்பி அனுப்பிவிட்டதாக கூறுகின்றார். அவர்களுக்கு உணவும் எரிபொருளும் தந்து அவர்களை திருப்பி அனுப்பியதாக இராணுவம் கூறுகிறது. இன்னும் 8,000 பேர் கடலில் தத்தளித்துக் கொண்டிருப்பதாக குடியேறிகளுக்கான சர்வதேச அமைப்பு கூறுகிறது. தாய்லாந்து அரசு அளித்திருக்கும் இந்த கூட்டம் குடியேறிகளின் சொந்த நாடு மற்றும் அவர்கள் செல்ல விரும்பும் நாடுகளின் அதிகாரிகளை ஒன்றிணைக்கிறது.
கிழக்கு யுக்ரைனில் நடக்கும் போரில் ரஷ்ய இராணுவத்தினரின் பங்கை விரிவாக விவரிக்கும் முக்கியத்துவம் வாய்ந்த அறிக்கை ஒன்றை ரஷ்ய அரச எதிர்ப்பாளர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த அறிக்கையை ஆரம்பத்தில் ரஷ்ய அரச எதிர்ப்பு அரசியல்வாதியான போரிஸ் நெம்சோவ் தயாரிக்க துவங்கினார். அவர் அதை வெளியிடுவதற்குள் பிப்ரவரி மாதம் துப்பாக்கியால் சுட்டுக் கொல்லப்பட்டார். இன்று வெளியிடப்பட்டிருக்கும் அறிக்கையின்படி கிழக்கு யுக்ரைனில் நடந்த முக்கியமான 2 போர்களில் 200 ரஷ்ய இராணுவத்தினர் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த இராணுவ நடவடிக்கைக்கும் கிரிமியாவை ரஷ்யாவுடன் இணைப்பதற்கும் ஆன செலவை கணக்கிட்டால் அது பல பில்லியன் டாலர் அளவுக்கு போகும் என்றும் இந்த அறிக்கை கூறுகிறது. யுக்ரைன் விவகாரத்தில் ரஷ்ய தலையீடு என்பது மாஸ்கோவில் மிகவும் ரகசியமான ஒன்று. இந்த அறிக்கையை அச்சடிப்பதற்கான நிறுவனத்தை கண்டுபிடிப்பதற்கு கூட தாங்கள் மிகவும் சிரமப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார்.
வங்கதேசத்தில் மதசார்பற்ற கருத்துக்களை வெளியிடும் ஒரு வலைப்பூ எழுத்தாளர் வெட்டி கொல்லப்பட்டிருக்கிறார். இந்த வருடத்தில் நடந்த இப்படியான 3rd சம்பவம் இதுவாகும். வடகிழக்கு நகரான சிலட்டில் ஆனந்த் பிஜோய் தாஸ் என்ற அவரை முகமூடி அணிந்த கும்பல் ஒன்று கத்திகளுடன் வந்து தாக்கியதாக போலீசார் கூறுகின்றனர்.
பிரிட்டன் நாடாளுமன்ற தேர்தலில் கடந்த வாரம் தங்கள் கன்சர்வேட்டிவ் கட்சி பெற்ற வெற்றியை பயன்படுத்தி ஐரோப்பிய ஒன்றியத்தில் மாற்றங்களை கொண்டுவர முயலப்போவதாக பிரிட்டனின் நிதியமைச்சர் ஜார்ஜ் ஆஸ்போன் தெரிவித்திருக்கிறார். ஐரோப்பிய ஒன்றியத்தின் தலைமையகம் இருக்கும் பிரசல்ஸில் மற்ற நாடுகளின் நிதியமைச்சர்களிடம் பேச்சுவார்த்தைகள் நடத்தி வரும் ஆஸ்போன், ஐரோப்பிய ஒன்றியத்தில் பிரிட்டன் உறுப்பு நாடாக நீடிப்பது தொடர்பான மக்கள் கருத்தறியும் வாக்கெடுப்பு திட்டமிட்டபடி நடத்தப்படும் என்றும் கூறியிருக்கிறார்.
இன்றைய தமிழ்நாட்டில் முதலில் நேபாளம் குறித்த ஒரு செய்தி. நேபாளத்தை மீண்டும் பூகம்பம் தாக்கி உயிரிழப்புகளை ஏற்படுத்தியிருக்கிறது என்பது குறித்து செய்தியிற்கில் கேட்டோம். இந்த பூகம்பத்தால் பீகார் மாநிலத்திலும் உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன. மேலும் டெல்லியிலிருந்து சென்னை வரை பல நகரங்களில் நில அதிர்வுகள் உணரப்பட்டிருக்கின்றன. மேலதிக விவரங்களுடன் நமது புதுடெல்லி செய்தியாளர் ஜெய்குமார் சுதந்திர பாண்டியன்.
பட்டக்காலிலே படும் என்பதற்கு ஏற்ப நேபாளத்தை மீண்டும் ஒரு பூகம்பம் தாக்கியுள்ளது. கடந்த பூகம்பத்தை விட சற்றே வலுக்குறைந்த இந்த பூகம்பத்தின் மைய புள்ளி நேபாளத்தின் தலைநகர் காத்மண்டுவுக்கு 75 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மலைப்பகுதிகளில் மையம் கொண்டிருந்தது. இந்த பூகம்பத்தால் காத்மண்டுவில் வீடுகள் குலுங்கின. ஏற்கனவே பல வீடுகள் விரிசலடைந்துள்ள நிலையில் இந்த பூகம்பம் மக்களை அதிக பீதியடைய செய்துள்ளது. கடந்த பூகம்பத்தில் இறந்தோரின் எண்ணிக்கை 8000 தாண்டிவிட்டது. 100,000+ அதிகமானோர் வீடிழந்து தற்காலிக கொட்டைகளின் கீழ் வாழ்கின்றனர். பல்வேறு நாடுகளைச் சேர்ந்தவர்களும் அங்கே மீட்பு பணிகளில் ஈடுபட்டு வந்தனர். மீட்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்த சர்வதேச குழுக்களை சொந்த நாடுகளுக்கு திரும்பிச் செல்லுமாறு ஏற்கனவே நேபாளம் கேட்டுள்ளது. இந்நிலையில் மீண்டும் பூகம்பம் ஏற்பட்டது இப்பணிகளை பாதிக்கும் என்ற அச்சமும் தற்போது உருவாகியுள்ளது. இன்று ஏற்பட்ட பூகம்பம் உண்டாக்கிய தாக்கங்கள் குறித்து அங்கு நிவாரணப் பணிகளை மேற்கொண்டு வரும் இந்திய நாட்டை சேர்ந்த சமூக செயற்பாட்டாளரான முனைவர் குருசாமியிடம் கேட்டேன்.
ஆக்சுவலா இன்னைக்கு நேபாளத்துல கடந்த மாதம் நடந்த அந்த விஷயத்துல இருந்து கொஞ்சம் மீண்டு வந்துகிட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலை நல்லா இருந்துட்டு இருக்கு. திடீர் இன்னைக்கு ஒரு 7.4 லெவல்ல ஒரு ட்ரிகர் வந்தது பாக்குறப்ப இன்னும் கூட பீதி அதிகமா கிளப்பி இருக்கு. கொஞ்சம் நிறைய பேர் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற அந்த வளர்ச்சி பணியிலையும் இந்த மாதிரி ஒரு நிவாரண பணியில வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு கூட ஒரு சின்ன ஒரு சர்க்கிள் அவங்களுக்கும் ஒரு இன்டர்னலா ஒரு சைக்கலாஜிக்கலா ஒரு எஃபெக்ட் இருக்கு. காட்மண்ட்லயே வந்து நிறைய மக்களுடைய நடமாட்டங்கள் கம்மியா இருந்தது. விசாரிச்சு பார்த்தப்ப என்னன்னா இந்த தாக்கத்தை வந்து அவங்களுக்கே ஒரு பெரிய பீதி ஏற்பட்டதால போன முறை ஏற்பட்டதாலே வந்து நிறைய பேர் இங்க வந்து இடம் பெயர்ந்திருக்காங்க. இப்ப அவங்களுக்கு சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் வந்து இந்தியாவில மற்ற பக்கத்துல இருக்கிற நிலையில எல்லாம் வந்து நிறைய பேர் இடம் மாறி இருக்காங்க. ஒரு சூழ்நிலையில வந்து இதெல்லாம் செட்டில் ஆனதுக்கு அப்புறம் நம்ம ரிட்டர்ன் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருந்துகிட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலையில திருப்பி இந்த ஒரு அதிர்வு வந்திருக்கிறப்ப வந்து நிச்சயமா அவங்களுக்கு அந்த செய்தி வந்து இன்னும் கூட ஒரு அதிர்ச்சியா தான் இருக்கும். மேபி இன்னும் கொஞ்சம் நாட்கள் எடுக்கும்னு நினைக்கிறேன்
என்றார் நேபாளத்தில் நிவாரணப் பணிகளை மேற்கொண்டு வரும் சமூக செயற்பாட்டாளரான முனைவர் குருசாமி. இன்றைய பூகம்பம் இந்தியாவின் பல பகுதிகளிலும் உணரப்பட்டது. குறிப்பாக பீகாரில் மட்டும் 17 உயிரிழந்ததாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இதே பூகம்பம் இந்திய தலைநகர் டெல்லியையும் குலுக்கி போட்டது. இதை உணர்ந்த டெல்லியில் தனியார் நிறுவனம் ஒன்றில் பணிபுரியும் மெரில் ஆனந்த் கூறும் போது,
இந்த மாதிரி லஞ்ச் பிரேக் போலான்னு போகும்போது ஒரு 12:40 எர்த்குவேக் வந்துச்சு. நாங்க இருக்கிறது வந்து சென்டர் ஆஃப் டெல்லி. ஸோ நாங்க 18 பில்டிங்ல இருந்தாலும் இறங்கி கீழே இறங்கி போனாலும் ஒரு 1000 பேர் கிட்ட வெளியே நின்றுட்டு இருந்தாங்க.
என்றார் டெல்லியில் உள்ள தனியார் நிறுவனம் ஒன்றில் பணிபுரியும் மெரில் ஆனந்த். சென்னை உள்ளிட்ட தொலைதூர பகுதிகளிலும் கூட இந்த பூகம்ப அதிர்வு உணரப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது.
அடுத்து இலங்கை கண்ணோட்டம். இறுதிக்கட்ட போரில் இறந்தவர்களை நினைவுகூறும் ஒரு வார கால நிகழ்வுகள் இன்று துவக்கப்பட்டிருக்கின்றன. மேலதிக விவரங்களுடன் நமது ஊனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கையின் இறுதி யுத்தம் நடைபெற்ற முல்லைத்தீவு மாவட்டத்தின் முள்ளிவாய்க்காலில் கொல்லப்பட்டவர்களுக்கான நினைவேந்தல் வாரம் இன்று முள்ளிவாய்க்கால் கடற்கரையிலும் யாழ் பல்கலைக்கழகத்திலும் ஆரம்பித்து வைக்கப்பட்டிருக்கின்றது. முள்ளிவாய்க்காலில் கப்பலடி என்று அழைக்கப்படும் இடத்தில் கடற்கரையோரத்தில் மாகாண சபை உறுப்பினர்களான எம்கே சிவாஜிலிங்கம், டி ரவிகரன், மாகாண சபையின் பிரதி அவைத்தலைவர் ஆண்டனி ஜெகநாதன் ஆகியோர் ஒன்று கூடி தீபம் ஏற்றி முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரத்தின் முதல் நாளை ஆரம்பித்து வைத்திருக்கின்றார்கள். இந்த இடத்திற்கு அருகில் இராணுவ முகாம் ஒன்று இருப்பதாகவும் தாங்கள் ஒன்று கூடி தீபம் ஏற்றிவிட்டு திரும்பி வருகையில் அவ்விடத்திற்கு காவல்துறையினர் வருகை தந்த போதிலும் தங்களிடம் எதையும் கேட்கவில்லை என்றும் வடமாகாண சபை உறுப்பினர் டி ரவிகரன் அவர்கள் இந்த நினைவேந்தல் நிகழ்வு பற்றி கூறுகையில் தெரிவித்தார். முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலை ஒரு வாரம் அனுட்டிக்க வேண்டும் என்று வடமாகாண சபையில் பிரஸ்தாபிக்கப்பட்டதற்கு அமைவாக கடந்த வருடமே இவ்வாறு ஒரு வாரம் நினைவேந்தலை அனுட்டிப்பது ஆரம்பிக்கப்பட்டிருந்ததாகவும் ரவிகரன் தெரிவித்தார். இதேவேளை முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரத்தின் முதல் நாளாக இன்று காலை யாழ் பல்கலைக்கழகத்திலும் தீபங்களேற்றி இறந்தவர்கள் நினைவு கூறப்பட்டதாக யாழ்ப்பாண தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனையடுத்து யாழ் பல்கலைக்கழக பிரதேசத்தில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டு அங்கு கண்காணிப்பு நடவடிக்கைகளிலும் படையினர் ஈடுபடுத்தப்பட்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதற்கிடையில் முள்ளிவாய்க்காலில் கொல்லப்பட்டவர்களை நினைவு கூறும் வகையில் அங்கு ஒரு நினைவு மண்டபம் அமைக்க வேண்டும் என்று வடமாகாண சபையில் தீர்மானம் ஒன்று ஏற்கனவே நிறைவேற்றப்பட்டிருப்பதாகவும் இதற்குரிய அனுமதிகளை உரிய இடங்களில் இருந்து பெற்று அதற்கான ஆரம்ப பணிகளை முன்னெடுக்குமாறு வடமாகாண முதலமைச்சர் கூறியிருப்பதை தொடர்ந்து அதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் வடமாகாண சபை உறுப்பினர் ரவிகரன் அவர்கள் தெரிவித்தார்.
இலங்கைக்கு வருகை தந்த சர்வதேச ஊடக சுதந்திர குழு ஒன்று நாட்டில் புதிய அரசு ஏற்பட்டதன் பின்னர் நிலவும் ஊடக சுதந்திரம் குறித்த நிலைமைகளை விசாரித்து அறியும் ஒரு முயற்சியில் நாடெங்கிலும் உள்ள செய்தியாளர்களை சந்தித்து பிறகு இன்று இலங்கை பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே அவர்களையும் சந்தித்து விவாதித்திருக்கிறது. பிரதமருடனான இந்த சந்திப்பின் போது உடனிருந்த இலங்கை பத்திரிகை ஸ்தாபனத்தின் தலைமை செயல் இயக்குநர் குமார் லோபஸ் அவர்களை தொடர்பு கொண்டு இந்த சந்திப்பு குறித்து கேட்டார் மணிவண்ணன்.
முதல்ல இந்த மிஷன் பர்பஸ் வந்து எங்கட மீடியா சிச்சுவேஷன் அனலைஸ் பண்றதுதான், அதை பார்த்து அதுக்கப்புறம் அதுக்கேற்ற ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்கறது. இங்க அது அந்த வழியில நாங்க வந்து பல்வேறு இன்ஸ்டிடியூஷன்ஸ் மீடியா ஆர்கனைசேஷன்ஸ் நாங்கள் மீட் பண்ணோம். அந்த இதுலதான் நம்ம பிரைம் மினிஸ்டர் மீட்டிங்கும் ஒரு ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் மீட்டிங்ஸா இருந்துச்சு. பிரதமரோட பேசின இடத்துல மெயின்லி நாங்க பேசுனது வந்து அவங்க செய்யற சேஞ்சஸ், முக்கியமா ஆர்டிஐ, மற்றது அவங்க முதல்ல மீடியா பத்தி இருந்த சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அதுகளை பத்தி. ஏன்னா இப்ப பார்க்க போனீங்கன்னா இட்ஸ் அ வெரி பாசிட்டிவ் அட்மாஸ்பியர் ஸ்ரீலங்கால, ஸ்பெஷலி ஃபார் மீடியா. அதனால அந்த லைன்ஸ்ல தான் நாங்க கூடுதலா டிஸ்கஷன் நடந்துச்சு. பிரதமரும் ரொம்ப பாசிட்டிவா இருந்தாரு, எதிர்காலத்துல மீடியா செயல்படுற மாதிரியும் மற்றது மீடியாவுக்கு தேவையான ட்ரைனிங், பாலிசி மேட்டர்ஸ் அதுலயும் அவங்க சேஞ்சஸ் கொண்டு வரதா ரொம்ப பாசிட்டிவா பேசுறாங்க.
சரி, இப்போ நீங்கள் புதிய சூழ்நிலையை பற்றி சொன்னீங்க. போர் முடிந்து கிட்டத்தட்ட 6 வருடம் ஆகிவிட்டது. இப்போது புதிய அரசாங்கம் ஏற்பட்டு ஒரு 5 மாதம் கிட்டத்தட்ட ஆக போகிறது. இந்த புதிய அரசு உருவான பிறகு நீங்கள் வந்து இலங்கையிலே மிகவும் வந்து ஒரு ஊடகவியலாளர்கள் இதற்கு முன்பு செயல்படுவதற்கு மிகவும் ஆபத்தான இடம் என்று ரிப்போர்ட்டர்ஸ் ஆன் ஃப்ரான்டியர் போன்ற அமைப்புகளால் வர்ணிக்கப்பட்ட இலங்கை இப்பொழுது மாறியிருப்பதாக நினைக்கிறீர்களா?
கட்டாயம் மாறியிருக்குது, கட்டாயம். ஆனா நம்ம இன்னொன்னு மனதில் வச்சுக்கொள்ள வேண்டும் என்னதான், நாங்க வந்து இப்ப ஒரு 100+ days தான், ஒரு 100 நாள் தான் கடந்திருக்கு இந்த புது கவர்மெண்ட் கீழ. ஆனா அந்த 100 நாளுக்குள்ள நம்மளுக்கு நீங்க வந்து பத்திரிகைகள்ல வர்ற செய்திகள் வாசிக்கணும், கொழும்பு சுற்றி வட்டாரம் எந்த மீடியா லாங்குவேஜ் இருந்தாலும் ஒரு ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் இருக்குன்னு தெரியுது. ஏன்னா அந்த இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்லி வெளிப்படுது. நீங்க நம்ம யாழ்ப்பாண பத்திரிகைகள் அதுகள் எடுத்தாலுமே உங்களுக்கு கிராஜுவல் சேஞ்ச் தெரியுது. அந்த முந்திருந்த அந்த கட்டுப்பாடுகள் இல்ல, ஆனா நம்ம இல்லைன்னு சொல்றதுக்கு என்ன, லைக் இன்னும் முன்னேறலாம், ஆனா முந்திருந்ததை விட டெஃபினிட்லி கட்டாயமாக ஒரு நல்ல சூழ்நிலை இருக்குது ஸ்ரீலங்கா மீடியா.
செய்தியாளர்கள் களத்திலே நின்று செயல்படுவதற்கு அந்த மாதிரியான ஒரு களத்தில் இருக்கின்ற சூழ்நிலைகள் மேம்பட்டு இருக்கின்றதா?
டெஃபினிட்லி மெஜாரிட்டி எஸ். ஆனா 2-3 இன்சிடன்சஸ்ல நம்ம கேள்விப்பட்ட மாதிரிக்கு சில கஷ்டங்கள் இருந்திருக்கு உடல்வியலாளர்களுக்கு செய்தி கலெக்ட் பண்றதுக்கு. ஆனா நம்மளுக்கு சரியான பேக்ரவுண்ட் தெரியாது. ஆனா எஸ் தேர் ஹவ் பீன் சர்டன் இன்சிடென்ட்ஸ், பட் மெஜாரிட்டி ஆஃப் த டைம் வந்து எங்களுக்கு ஈஸிலி வி கேன் கோ டு தி ஃபீல்ட் அண்ட் கலெக்ட் இன்ஃபர்மேஷன், அந்த நிலைமை உருவாகிட்டு வருது.
ஆனா இப்ப இந்த பத்திரிகையாளர்கள் சுதந்திரமா செயல்படுறதுக்கு முக்கியமா வந்து அவர்களுக்கு கடந்த காலங்களில் ஏற்பட்டிருந்த உயிரச்சுறுத்தல் என்பது இப்பொழுது இல்லாவிட்டாலும் கடந்த காலங்களிலே நடந்த அந்த சம்பவங்கள் குறித்த விசாரணைகள் பற்றி அதிலே பெரிய ஒரு முன்னேற்றமோ ஏற்படாதது பற்றி நீங்கள் பேசினீங்க. குறிப்பாக முக்கியமான வழக்குகள் இந்த லசாந்த விக்ரமதுங்க, சிவராம் போன்றவர்கள் மரணங்கள் குறித்த வழக்கு விசாரணைகளில் எந்த விதமான முன்னேற்றமும் ஏற்படவில்லை என்பது பற்றி நீங்கள் ஏதாவது பிரதமரிடம் பேசினீர்களா? அதுபோல் காணாமல் போய் இன்னும் என்ன நேர்ந்தது என்றே இன்னும் தெரியாமல் இருக்கின்ற அந்த ஏக்னலி குடா போன்றவர்கள் வழக்குகள் பற்றியும் பேச முடிந்ததா?
ஆமாம், நாங்கள் அந்த ரெண்டு இன்சிடென்ட்ஸை நாங்கள் கேட்டோம் பிரதமர்கிட்ட. அதுக்கு பிரதமர் சொன்னது வந்து அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிட்டு போகிறாங்க. ஆனால் இப்போது அவங்க இருக்க கஷ்டமாக இக்கட்டான நிலம் என்னடான்னா, இப்போ அந்த அவங்க 100 நாள் செய்ய வேண்டிய பல பிளான்கள் அந்த பிளான்களுக்கு மத்தியில் தான் இதையும் செய்து கொண்டு போகிறாங்க. அதனால அவங்க வந்து கொஞ்சம் மெதுவாக தான் இருக்குங்கிறாங்க. ஆனால் டெஃபினெட்லி அவங்க அதை ஸ்டார்ட் பண்ணுறாங்க, அந்த ப்ரோசஸை ஸ்டார்ட் பண்ணுறாங்க அவங்க.
இலங்கை பத்திரிகை ஸ்தாபனத்தின் தலைமை செயல் இயக்குனர் குமார் லோபஸ். இலங்கை அரசால் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்ற தமிழக மீனவர்கள் அனைவரும் விரைவில் விடுவிக்கப்படுவார்கள் என்று ஜனாதிபதி தம்மிடம் உறுதியாக கூறியதாக கொழும்புக்கு விஜயம் மேற்கொண்டிருக்கின்ற தமிழக மீனவ சங்க தலைவர்கள் கூறுகின்றனர். மேலதிக விவரங்களுடன் வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கை கடற்பரப்பினுள் அத்துமீறி பிரவேசித்து மீன்பிடித்த போது கடந்த மாதம் கைது செய்யப்பட்ட இந்திய மீனவர்கள் 37 பேரையும் விடுதலை செய்வதற்கு உத்தரவிடுவதாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா அவர்கள் இன்று தங்களிடம் தெரிவித்ததாக இந்திய மீனவர் பிரதிநிதிகள் தெரிவித்திருக்கின்றார்கள். தனிப்பட்ட விஜயம் ஒன்றை மேற்கொண்டு கொழும்பு வந்துள்ள தமிழக மீனவர் தலைவர்களில் ஒருவராகிய என் தேவதாஸ் அவர்களின் தலைமையிலான 6 பேர் கொண்ட குழுவினர் இன்று அமைச்சர் சுவாமிநாதன் அவர்களின் ஏற்பாட்டில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா அவர்களை சந்தித்து பேச்சுக்கள் நடத்திய போதே இந்த உறுதிமொழி வழங்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதுகுறித்து இந்திய மீனவர் குழுவின் தலைவராக வந்துள்ள தேவதாஸ் அவர்களை தொடர்பு கொண்டு இந்த சந்திப்பில் என்னென்ன பேசப்பட்டது என கேட்டேன்.
இருநாட்டு மீனவர்களை மீன்பிடிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்தோம். இரண்டாவது கோரிக்கையாக இலங்கை பகுதியிலே இந்திய மீனவர்களும் இந்திய படகுகளும் கைது செய்யப்பட்டிருக்கின்றது, அதனுடைய படகுகளையும் மீனவர்களையும் உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்றும், இந்திய இலங்கை மீனவருடைய 3 கட்ட பேச்சுவார்த்தை முடிந்திருக்கிறது, 4ஆம் கட்ட பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடத்தி இருநாட்டு மீனவர்களுக்கும் இடையூறு இல்லாமல் மீன்பிடிப்பதற்கு ஒரு வழிவகை செய்ய வேண்டும் என்று கேட்டோம். அப்பொழுது இலங்கை ஜனாதிபதி அவர்கள் இலங்கை சிறையில் இருக்கின்ற இந்திய மீனவர்கள் 37 பேர்களையும் உடனடியாக விடுதலை செய்ய நான் உத்தரவிடுகிறேன் என்று கூறினார்கள். அதற்கு பின்பாக இப்பொழுது தடைபெற்றிருக்கின்ற 4ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடைபெறுவதற்கு இந்திய அரசையும் இலங்கையினுடைய மீன்துறை அரசையும் நான் கேட்டுக்கொண்டு அவர்களுக்கு உடனடியாக பேச்சுவார்த்தை தொடர்வதற்கு உத்தரவிடுகிறேன் என்று கூறினார்கள். புதிதாக பொறுப்பேற்ற மோடி அவர்களுடைய அரசும் என்னுடைய தலைமையிலான அரசும் அதிக இணக்கத்தில் இருக்கிறது, அதனால் நிச்சயமாக ஒரு நல்வழிப்படுத்துவேன் என்று கூறியிருந்து மீனவர்கள் மத்தியிலே மட்டற்ற மகிழ்ச்சியாக இருக்கிறது
என்றார் தமிழக மீனவர் சங்க தலைவர்களில் ஒருவராகிய தேவதாஸ் அவர்கள். இலங்கை இந்திய மீனவர்கள் எதிர்நோக்கியுள்ள பிரச்சனைகளில் இலங்கை மீனவர்கள் சார்பில் இருநாட்டு மீனவர் பிரதிநிதிகளுக்கு இடையிலான பேச்சுவார்த்தைகளில் பங்கு பெற்று வரும் முக்கியஸ்தராகிய பி அந்தோணி முத்து அவர்களும் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டிருந்தார். இந்திய மீனவர்கள் 37 பேரினதும் விடுதலை தொடர்பாக ஜனாதிபதி அளித்துள்ள உத்தரவாதத்தை பிபிசி தமிழோசியிடம் உறுதிப்படுத்திய அந்தோணி முத்து அவர்கள்,
கடந்த காலத்தில் சிறைபிடிக்கப்பட்ட இந்திய மீனவர்கள் அவ்வப்போது நல்லிணக்க அடிப்படையிலும் ஏதோ பல்வேறு காரணங்களை வைத்துமே விடுதலை செய்யப்பட்டார்கள். ஆனால் இந்த 37 பேருடைய விடுதலை ஒரு கேள்விக்குறியாக இருந்த இந்த நேரத்தில் தமிழகத்திலிருந்து வந்துள்ள 60 கொண்ட மீனவ குழு இந்த மீனவர்களுடைய விடுதலைக்காக செயல்பட்டது குறிப்பிடத்தக்கது
எனவும் தெரிவித்தார். இந்திய மீனவர்களை இலங்கை ஜனாதிபதி சந்தித்து பேச்சுக்கள் நடத்தியது பற்றிய தகவல்கள் இலங்கையில் உள்ள இந்திய தூதரகத்திற்கு தகவல்கள் கிடைக்கவில்லை என்றும், அதே போன்று யாழ் சிறைச்சாலையில் உள்ள இந்திய மீனவர்கள் விடுதலை செய்யப்படுவதற்கான ஏது நிலை பற்றிய தகவல்களும் தங்களுக்கு கிடைக்கவில்லை என்றும் இந்திய தூதரக வட்டாரங்கள் தெரிவித்தன. அதேவேளை சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள 37 இந்திய மீனவர்களும் நாளை பருத்தித்துறை நீதிமன்றத்திற்கு வழக்கு தவணைக்காக கொண்டுவரப்பட உள்ளதாகவும், அந்த சந்தர்ப்பத்தில் அவர்களை விடுதலை செய்வதற்கான ஜனாதிபதியின் உத்தரவு வரக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது.
செய்திகளை அளித்தோர் நமது உவனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
இலங்கையில் நடந்த ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு தமிழகத்தில் நீண்டகாலமாக வசித்து வரும் இலங்கை அகதிகள் நாடு திரும்புவது அதிகரிக்கும் என்ற எதிர்பார்ப்பு இருந்தாலும் இந்த ஆண்டின் முதல் 4 மாதங்களில் 1000க்கும் குறைவானோரை நாடு திரும்பியிருக்கின்றனர். நாளை புதன்கிழமை 65 பேர் இலங்கை திரும்ப இருக்கின்றனர். இதுகுறித்த தகவல்களை அடுத்து கேட்கலாம். போரிலிருந்து தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக இந்தியா வந்த இலங்கை தமிழர்கள் பலர் கடந்த சில ஆண்டுகளாகவே சிறிய சிறிய குழுக்களாக தாயகம் திரும்ப துவங்கியிருக்கின்றனர். கடந்த 2011 மற்றும் 2012 ஐநா உதவியுடன் நடைபெற்ற நாடு திரும்பல் நடவடிக்கைகள் வேகம் பெற்றாலும் அதற்கு அடுத்த 2 ஆண்டுகளில் இலங்கையில் நிலவிய அரசியல் சூழலால் இந்த நடவடிக்கைகள் மந்தமடைந்தன. தற்போது புதிய ஜனாதிபதி பொறுப்பேற்ற பிறகு இந்த நடவடிக்கைகள் மீண்டும் முனைப்பு பெற ஆரம்பிக்கும் என்ற நம்பிக்கை நிலவுகிறது. ஐநா அகதிகள் நிறுவனத்தின் அனுசரணையுடன் நாளை புதன்கிழமை 65 பேர் தமிழகத்திலிருந்து இலங்கை திரும்ப இருக்கின்றனர்.
என் பேர் நிரூஷா. 9 வருஷமா இங்க இருக்கேன். சொந்த ஊர் யாழ்ப்பாணம். நாங்க இருந்தது வந்து வவுனியா. அங்க வவுனியா போயிட்டு இருக்கோம்.
என்ன நம்பிக்கை இருக்கு உங்களுக்கு புதுசா வாழ்க்கையை அங்க அமைக்க முடியும்ட்டு?
எங்க நாடு, அதனால அங்க போயிட்டு அங்கதானே எல்லாம் இருக்கு. சரி, அங்கேயே இருந்துட்டு படிச்சதை வச்சு அங்கேயே சம்பாதிச்சுட்டு அங்கேயே கொஞ்சம் இருக்கலாம் அப்படின்ட்டு போயிட்டு இருக்கோம். எனக்கு பிடிச்சுதான் போறோம். என்னோட சொந்தம் எல்லாருமே அங்கதான் இருக்கும்.
இப்ப உங்களோட யார் யார் இருக்காங்க இப்ப இந்தியால முகாம்ல?
இந்தியால என்னோட குடும்பம் எல்லாருமே இங்கதான் இருக்காங்க. அம்மா, அப்பா, நான், தம்பி.
நீங்க மட்டும் தான் போறீங்க, மத்தவங்க எல்லாம் இங்க இருக்காங்களா?
நான் படிச்சு அங்க போயிட்டு கொஞ்சம் எங்களோட நிலைமை எப்படி இருக்குன்னு பாத்துட்டு இருக்கலாமா அப்படின்னு அங்க பாத்துட்டு வீட்டு அம்மா அப்பாக்கள் வந்தா இது அங்க இருக்கலாமா தொடர்ந்து அப்படின்னு அங்க பாத்துட்டு சரி அங்கேயே வேலை செஞ்சு கொஞ்சம் 1 மாசம் 2 மாசத்துல நான் அங்க ரெடி பண்ணிட்டு இப்ப அப்பா அம்மாவை கூப்பிடலாம்னு பாக்குறேன்.
2 வருஷத்துக்கு அப்புறம் போறோம், எல்லாமே புதுசா இருக்கும் அப்படின்ட்டு ஒரு அச்சம் இருக்கா?
இல்ல, இருக்குதான். இருந்தாலும் சொந்தக்காரங்க அப்பா அப்பான்னு சொன்னா அம்மானு சொன்னா எல்லாரும் அங்கதானே இருக்கணும். சரி, அந்த அந்த ஒரு நம்பிக்கை இருக்கு. இருக்கதான் செய்யும். 9 வருஷம் இல்ல, கண்டிப்பா இருக்கும். முதல் முதல் போறேன், நினைவு தெரிஞ்சு.
நீங்க இந்தியால தான் வந்து பட்டப்படிப்பு படிச்சீங்க, இப்ப இந்தியா விட்டு போற மாதிரி இருக்கா? அது எப்படி இருக்கு?
கண்டிப்பா கஷ்டமா தான் இருக்கு. இங்க என்ன படிப்பு எல்லாமே இங்கதான். 10ஆம் ஆண்டுல இருந்து நாங்க பட்டப்படிப்பு வரைக்கும் முடிச்சிருக்கோம். எல்லாமே இங்கதான். சொந்தக்காரங்கள இருந்து இங்க எல்லாமே பழகினவங்க எல்லாரும் நிறைய பேர் இருக்கிறாங்க. எனக்கு கண்டிப்பா கஷ்டமா தான் இருக்கு. இருந்தாலும் எத்தனை வருஷம் இங்கே இருக்க முடியும் எங்களால? என்னதான் நான் படிச்சு முடிச்சுட்டு எனக்கு வேலை தேடுற பட்சத்துல கூட எங்களுக்கு 2வது பட்சமா தான் பாக்குறாங்க. இங்க என்னோட படிச்ச பிள்ளைகளுக்கு சம்பளத்தை பாக்க எனக்கு குறையதான் காட்டுறாங்க. இப்ப எங்கட நாடா இருந்தா அப்படி இல்ல. இல்ல, படிச்சதை வச்சு ஏதோ அங்கதான் இருக்க போறோம்ன்றது முடிவாயிட்டு.
என் பேர் நான் வந்து இலங்கைதான் பிறந்தேன். அம்மா அப்பா போய் இப்ப 3 மாசம் போயிட்டு அங்க நிக்கிறாங்க. இருக்காங்க வள்ளிமூலத்துல. இப்ப நான் மட்டும் பாஸ்போர்ட் கேட்டா போ லேட் ஆயிட்டு இப்ப கிளம்பிட்டு நான் ஸ்ரீலங்கா போனா ஏர்லைன்ஸ் சம்பந்தமா ஏதாவது படிக்கலாம்னு நினைக்கிறேன். படிச்சுட்டு இங்க படிச்சிருக்கேன், வேலை செய்யறாங்க அதுல ஏர்லைன்ஸ் டிக்கெட்டிங்ல. அந்த டிபார்ட்மெண்ட்ல எங்க வேலை வச்சு செய்வாங்க.
அப்ப நீங்க உங்க சொந்த கிராமத்துக்கு போறீங்களா இல்ல கொழும்புல போய் தங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா?
சொந்த கிராமத்துல வேலை பெருசா வராது, கொழும்புலாம் ட்ரை பண்ணணும். சொந்த கிராமத்துக்கு எங்க டவுன் இல்ல தானே பெருசா, கொழும்புலாம் ட்ரை பண்ணாது.
ஐநாவின் உதவி பெற்று செல்வோருக்கு விமான டிக்கெட் உட்பட 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான உதவிகள் செய்து தரப்படுவதாக கூறும் ஆஃபர் தொண்டு நிறுவனத்தின் சந்திரகாசன் கூடுதல் உதவிகள் இவர்களுக்கு கொடுக்கப்பட்டாக வேண்டும் என்று சுட்டிக்காட்டுகிறார்.
இந்த உதவி பற்றாக்குறை என்ற ஒரு குறை எங்களுக்கு இருக்கிறது. ஏறத்தாழ 20 ஆண்டுகளுக்கு மேல் இந்தியாவில் இருந்துவிட்டு இலங்கைக்கு திரும்புகின்றவர்கள் ஆரம்பத்திலிருந்து தங்களுடைய வீடுகளை நிலங்களை சுத்தப்படுத்தி வீடுகளை கட்டி எடுத்து திருத்தி தங்களுடைய வாழ்க்கையை புதிதாக ஆரம்பிக்க வேண்டிய காரணத்தினாலே அவர்களுக்கு பாரிய தேவைகள் இருக்கும். அந்த தேவைகளுக்கு இலங்கை அரசாங்கம் தற்போது உள்நாட்டில் புலம்பெயர்ந்தவர்களை சொந்த இடங்களுக்கு குடியமர்த்தும் போது கொடுக்கின்ற உதவிகள் பற்றாது. அதைவிட இந்திய அரசும் தாராளமாக உதவிகள் செய்ய வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கிறோம். முக்கியமாக காணிகளை துப்புரவுபடுத்த, மற்றது வீடுகளை செப்பனிடவோ அல்லது வீடு இல்லாதவர்களுக்கு வீடுகள் கட்டி கொடுக்கவோ உதவிகள் வழங்கப்படுவதோடு வாழ்வாதார உதவிகளையும் கேட்டிருக்கின்றோம்.
இன்றைய நிலையில் தமிழகத்தில் சுமார் 1 லட்சம் இலங்கை தமிழர்கள் அகதிகளாக இருக்கின்றனர். இதில் சுமார் 65,000 பேர் பல ஆண்டுகளாக முகாம்களில் வாழ்ந்து வருபவர்கள். சுமார் 25 ஆண்டுகள் தமிழக முகாம்களில் கழித்த மயூரன் கடந்த மாதம்தான் இலங்கைக்கு திரும்பினார். இலங்கை தூதரகத்தின் அனுமதி பெற்று சென்றதால் தமக்கு பல உதவிகள் கிடைத்தன என்கிறார் அவர்.
என்னுடைய பேர் அண்டனி ஜீவரத்னம் மயூரன். இலங்கையில் ஏற்பட்ட சூழ்ச்சியுடன் காரணமாக என்னுடைய 4ஆம் வயதில் நான் இந்தியாவுக்கு எனது குடும்பத்தோடு அகதியாக போனேன். போய் அந்த முதற்கட்டமாக திருநெல்வேலி மாவட்டம் சந்திரன்கோயில் முகாமில் வசித்து வந்தேன். பின்பாக திருநெல்வேலி மாவட்டம் சமூகரங்கபுரம் முகாமுக்கு 1992 மாற்றப்பட்டு ஏற்கனவே 23 வருடமாக அந்த முகாமில் தான் இருந்தேன். ஒட்டுமொத்தம் இந்தியாவில் 25 வருடங்கள் என்னுடைய காலத்தை அகதியாக கழித்தேன். நான் இந்த வருடம் ஏப்ரல் 10ஆம் தேதி இலங்கைக்கு திரும்பினேன். நாடு திரும்பும் போது சென்னையில் உள்ள இலங்கை தூதரகத்தால் ஒரு கடிதம் கொடுக்கப்பட்டது. எனக்கு வேண்டிய அனைத்து சேவைகளையும் இலங்கை அரசாங்கம் சம்பந்தப்பட்ட துறைகள் வந்து இலகுவாக வழங்குவது அப்படிங்கிற ஒரு கடிதம் கொடுக்கப்பட்டது. அதன் அடிப்படையில வந்தேன். இந்த மீள்குடியேற்ற அமைச்சினை வந்து அன்றே முதற்கட்டமாக சந்தித்து அங்குள்ள இயக்குனர் திருமதி நாமகள் அவர்களை சந்தித்து என்னுடைய கடிதத்தை அவர்களிடம் ஒப்படைத்தேன். பின்பாக என்னுடைய சொந்த கிராமமான கள்ளக்காடு முல்லைத்தீவு மாவட்டத்துக்கு நான் சென்றேன். அங்கு என்னுடைய மீள்குடியேற்றத்திற்கான பதிவினை செய்து பின்பாக தேசிய அடையாள அட்டை எடுப்பதற்கான முயற்சிகள் மேற்கொண்டேன். என்னுடைய காணியானது சுனாமி பகுதிக்கு ஏற்கனவே 300 வீட்டுக்குட்பட்டு வருவதனால் எனக்கு மாற்றுக்காணி வழங்குவதற்கான கிராம நிர்வாக அலுவலர் கொண்டார், என்னை பதிவு செய்து கொண்டார். அதன் அடிப்படையில் எனக்கு இலங்கை அரசால் மாற்றுக்காணி வழங்கப்பட இருக்கிறது. எம்சிலின் சோசியல் ஒர்க் செய்துள்ள யூனிவர்சிட்டியில, அதே சமயத்துல பேராதனி யூனிவர்சிட்டியில சோசியாலஜி டிபார்ட்மெண்ட் இருக்கு, சோசியல் ஒர்க் டிபார்ட்மெண்ட் இருக்கு. ஸோ என்னுடைய படிப்பினை அங்கீகரித்து அங்கு யூனிவர்சிட்டிக்குள்ள பேராசிரியராக நுழைய காத்திருக்கிறேன்.
தாயகம் திரும்பும் பிற அகதிகளுக்கும் இலங்கை அரசு பொறுப்பெடுத்து கூடுதல் உதவிகளை செய்தால் நாடு திரும்புவோரின் எண்ணிக்கை கணிசமாக உயரும் என்கிறார் சந்திரஹாசன். இந்த குறிப்புடன் இன்றைய செய்தி அரங்கம் நிறைவடைகிறது. இனி அனைவருக்கும் அறிவியல் தயாரித்து வழங்குவர் எல்.ஆர். ஜெகதீசன்.
வணக்கம் நேயர்களே, இன்றைய அனைவருக்கும் அறிவியல் நிகழ்ச்சியில் நிலநடுக்கம் தொடர்பான செவ்வி ஒன்று. கடந்த மாதம் நேபாளத்தை நிலை குலைய வைத்து சுமார் 10,000 பேர் வரை பலியாக காரணமாக அமைந்த மோசமான நிலநடுக்கத்தில் இருந்து அந்த நாடும் அந்த நாட்டு மக்களும் இன்னமும் முழுமையாக விடுபடாத நிலையில் இன்று மீண்டும் அங்கே நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கிறது. சுமார் 40 பேர் வரை இறந்திருப்பதாக இதுவரை உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இப்படி நேபாளத்தில் தொடர்ந்தும் நிலநடுக்கம் ஏற்பட என்ன காரணம் என்று அண்ணா பல்கலைக்கழகத்தின் தொலை உணர்வு மையத்தின் முன்னாள் பேராசிரியர் முனைவர் சிவஞானம் அவர்களிடம் தொடர்பு கொண்டு கேட்டேன்.
அதாவது புவியினுடைய மேலடுக்குங்கிறது ஒரு ஓடா தான் அமைந்திருக்கிறது. இதுல இந்திய ஓடு என்பது ஒரு சிறிய ஓடு. இது வந்து நம்மளுடைய ஆசிய கண்டத்தின் ஒரு கருதப்படக்கூடிய ஓடு. ஆசியாவினுடைய வடக்கு பக்கத்திலே பெரிய ஓடு ஒன்று இருக்கு. ரஷ்யாவை உள்ளடக்கி, முழு ரஷ்யாவையும் உள்ளடக்கி, அதை சார்ந்த ஏனைய தேசங்களையும் உள்ளடக்கி அந்த ஓடு வந்து ரொம்ப மிகவும் அழுத்தமாகவும் நிலையான ஓடாக இருக்கிறது. ஆனால் நம்மளுடைய ஆப்பிரிக்கா, இந்தியா, ஆஸ்திரேலியா இந்த ஓடுகள் வந்து தொடர்ந்து நகர்ந்து கொண்டே இருக்கின்றன. அந்த நகர்ச்சியானது இப்பொழுது கடந்த ஒரு 4-5 ஆண்டுகளிலே நிறைய நேரங்களிலே நடந்துகிட்டு இருக்கிறது. ஆனால் இப்போ ஏற்பட்ட நிலநடுக்கம் என்பது தொடர்ந்து நீங்க கவனித்திருந்தீர்கள் என்றால் என்ன சொல்வது, 1991 ஒவ்வொரு 2 ஆண்டுகளுக்கும் ஒரு இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கிறது. 2004 தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் இந்த பகுதியிலே நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கிறது. அதுதான் வந்து உண்மை.
அப்படியானால் இந்த நிலநடுக்கத்தின் அளவும் அது தாக்கும் கால எல்லையும் அதிகரிச்சுக்கிட்டே போகும்னு நினைக்கிறீங்களா, எப்படிங்க?
இல்ல, அதாவது ஒரு பெரிய அந்த 2 ஓடுகளுக்கு எங்கே அது கூடியிருக்கிறது என்றால், ஈரான் ஈராக்கில் ஆரம்பித்து அப்படியே தொடர்ந்து பாகிஸ்தான் வழியாக, காஷ்மீர் வழியாக, நேபாளம் வழியாக, பர்மா வழியாக, தைவான் வரையிலும் அந்த தொடர்ச்சி இருக்கிறது. அந்த இடத்துல இந்த 2 பிளேட்டுகளும் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டிருக்கின்றன. அப்படி மோதிக்கொண்டிருக்கும் போது இது கிழக்கு நோக்கியும் இந்திய ஓடானது வடக்கு நோக்கியும் நகர்கிறது. அப்படி நகரும் போது மேலே இருக்க நிலையான அந்த ஓட்டிலே இது குத்துகிறது. இப்போ தொடர்ந்து 2004, 2005, 2007, 2008, 2010, 2011 இந்த ஆண்டுகளிலே தொடர்ந்து இந்த பகுதியிலே நிலநடுக்கம் ஏற்பட்டு கொண்டேதான் இருக்கிறது. அதாவது சில நேரத்துல ஈரான், ஈராக், அதுக்கப்புறம் இங்க பாகிஸ்தானிலையும் அடிக்கடி ஏற்படுகிறது. தென் காஷ்மீர்ல உங்களுக்கு தெரியும், ஒரு நிலநடுக்கம் வரும்போது 2,500,000 பேர் அங்கிருந்து வெளியேற்ற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. இப்படியெல்லாம் நடந்திருக்கிறது. சைனாவிலும் அடிக்கடி ஏற்படுது. இதெல்லாம் இந்த மேலடுக்கினுடைய தொடர்ச்சி. அந்த பிளவு ஆகுது ஈரான் ஈராக்கில ஆரம்பிச்சு பாகிஸ்தான் வழியாக, நேபாள் வழியாக, பர்மா வழியாக, தைவான் வரையிலும் சென்றடைகிறது.
எதிர்காலத்தில் இந்த பிரச்சனை இப்படியே தொடருமா, அல்லது ஏதோ ஒரு கட்டத்தில் அது வந்து சில ஆண்டுகளுக்கு பிறகு அல்லது சில தசாப்தங்களுக்கு பிறகு இதனுடைய வேகம், நகர்வதன் வேகம் குறையும்னு நீங்கள்லாம் கணிக்கிறீங்களா?
இது வந்து துல்லியமாக கணக்கிட இயலாது. ஆனா இது நிலை பெறுவதற்கு 2 விதமான ஆயத்தங்கள் இருக்கின்றன. ஒண்ணு எப்படின்னா, இந்த கடந்த சுனாமியிலே அந்தமான் நிக்கோபார் ஐலண்ட், அது எங்கே இருக்கிறது என்றால் இந்திய பிளேட்டும் பர்மா பிளேட்டும் ஒன்றோடு ஒன்று இணைந்திருக்கும் இடத்திலே இருக்கிறது. அதில் இந்திய பிளேட்டின் மேல் பர்மிய ஓடானது மேலேறி ஒரு அழுத்தத்தை கொடுத்து கொண்டிருந்தது. அந்த அழுத்தத்தினால் வடபகுதியிலிருந்து 1,000 கிலோமீட்டருக்கு உண்டான அந்த ஓடு உடைந்து நொறுங்கி விட்டது. இன்னும் 1,000 கிலோமீட்டர் கீழே இன்னும் உடைந்து நொறுங்காமல் இருக்கின்றது. அதனாலே அதன் மேலே அந்த பர்மிய பிளேட் உட்கார்ந்திருப்பதனால் அது உடையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அது உடையும் போது நமது இந்திய பிளேட்டு கொஞ்சம் மேலே நிமிர்ந்து விடும். உங்களுக்கே தெரியும், ஒரு இது மேலே ஒன்றை வச்சு அழுத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா அது கீழே இருந்து வளைந்து போயிருக்கும். அப்போ அது விழுபடும் போது அந்த வளைவு நேராகப்பட்டு இந்திய பிளேட்டு கொஞ்சம் மேலே வரும். அப்ப அது விடுபடுவதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. இது இன்னும் 10 ஆண்டுகளிலும் நடைபெறலாம், 40 ஆண்டுகளிலும் நடைபெறலாம், 100 ஆண்டுகளிலும் நடைபெறலாம். அப்படி நடைபெறும் போது ஓரளவு இந்திய பிளேட் நிலைப்படுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்று நான் கருதுகிறேன்.
அண்ணா பல்கலைக்கழகத்தின் தொலை உணர்வு மையத்தின் முன்னாள் பேராசிரியர் முனைவர் சிவஞானம்.
அனைவருக்கும் அறிவியல் நிகழ்ச்சியை தயாரித்து வழங்கியவர் எல்ஆர் ஜெகதீசன். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சிகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை வழக்கம்போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.